உயிரினங்கள் வாழ்வதற்காக பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்காக வேண்டி இந்த பூமியானது படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்கு பாதுகாப்பாக வானங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையை முதலாவதாக நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். இந்த பூமியானது உயிரினங்களை வாழ்விப்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டிருக்கின்றது. வானங்கள் இந்த பூமியை பராமரிக்கக்கூடிய அவ்வளவு சக்தி திரட்சிகளையும் கொண்டிருக்கின்றது. இங்குள்ள படைப்புகளின் உயிர் வாழ்க்கைக்கு வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த காற்றும் தண்ணீரும் மிகவும் அவசியம். காற்றும் தண்ணீரும் ஒரு வானத்திலிருந்து உருவாகக்கூடியதல்ல, அதற்கு மேலே அடுக்குகளாக இருக்கக்கூடிய ஏழு வானங்களிலிருந்தும் காற்றானது படைக்கப்படுகிறது. அந்த ஏழு வானங்களிலிருந்து படைக்கப்படும் காற்று நீர்த்தி விலைகளாக மாறி பூமிக்கு மழையாக வருகின்றது. அதில் இந்த பூமி செழிப்படைகிறது. இது இந்த பூமியினுடைய வாழ்வின் ஆதாரமும் இந்த பூமி எவ்விதம் இன்னமும் செழிக்கலாம் என்பதற்கான ஆதாரமும் அதில் அடங்கியிருக்கின்றது. இந்த பூமியும் வானங்களும் யாருக்காக என்று கேட்டால், மனிதன் என்ற மிக உயர்ந்த படைப்புக்காக. மற்ற ஜீவராசிகள் அனைத்துமே இந்த வானங்களையும் பூமியையும் அடிப்படையாக கொண்டு வாழும் பொழுது மனிதனுக்கு உள்ள உயர்வு அந்த வானங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அண்டவெளி, இருளாக இருக்கக்கூடிய அந்த அண்ட சராசரம் ஸ்பேஸ். இந்த பூமியானது வெற்றிடத்திலிருந்து படைக்கப்பட்டது. முதலில் இந்த பூமி படைக்கப்படுகின்றது, பின்னர் அதற்கு பாதுகாப்பாக வானங்கள். இந்த பூமி எதில் படைக்கப்படுகிறது என்றால், வெற்றிடத்திலிருந்து அண்டவெளியிலிருந்து படைக்கப்படுகிறது இந்த பூமி. வானங்களும் அந்த அண்டவெளியிலிருந்து உருவாகின்றன பூமியினுடைய பாதுகாப்புக்காக. அதனை சுற்றிலும் இன்னும் அண்டவெளி பாக்கி இருக்கின்றது. அது இருக்கக்கூடிய சக்தி திரட்சியானது பூமியையும் வானங்களையும் படைக்கிறது என்றால், அந்த படைப்பாளன் யார் என்று கேட்கும் பொழுது, பூமிக்கும் இறைவன், வானங்களுக்கும் இறைவன், இன்னும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் இறைவன், காடுகள் மரங்கள் மலைகள் கடல்கள் இவை யாவற்றுக்கும் இறைவன், வானங்களுக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அவற்றை வாழ வைக்கக்கூடிய படைத்து வாழ வைக்கக்கூடிய அந்த இறைவன், இன்னும் அந்த அண்ட வழியில் அவ்வளவு சக்தி திரட்சிகளையும் கொண்டு தான் நாரிவதத்தில் எந்த ஒரு உருவத்தையும் படைக்கின்றானே அந்த அண்ட வழியை படைத்தவனும், அதற்கப்பாலும் இருக்கக்கூடிய ஞானங்களுக்கும் இறைவனான அல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தை. இந்த மகா ஞானம் பொருந்திய இந்த சக்தியை, இந்த ஒரு இறைவனை, மாபெரும் படைப்பாளனாகிய அல்லாஹ்வை நாம் இன்று மனதில் கொள்கின்றோம். அது என்ன என்பதை நாம் அறிவதற்கு முன்பாக அத்தியாயம் 45:32 அத்தியாயம் 45:32 மேலும், நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது, மறுமையினால் அதை பற்றியும் சந்தேகம் இல்லை என்று நமக்கு கூறப்பட்ட போது, அந்த நாள் பற்றி நாங்கள் என்ன என்று அறிய மாட்டோம், அது வெறும் கற்பனைதான், இன்னும் அதனை உண்மை என்று ஏற்றுக்கொள்பவர்கள் நாங்கள் இல்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் இருக்கின்றான், கடவுள் இருக்கின்றன, தெய்வம் இருக்கின்றது, ஆண்டவன் இருக்கின்றான், எல்லாம் இருக்கின்றது, ஆனால் நான் தான் வாழ வேண்டும், என்னுடைய முயற்சிதான் முக்கியம் என்று கூறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை மறந்து, பூமியை மறந்து, வானங்களை மறந்து, எடைப்பட்ட ஒவ்வொரு சக்தி திரட்சியையும் மறந்து, அண்ட வெளியையும் மறந்து, அதனையும் படைத்த அந்த மாபெரும் ஞானம் மிக்கவனையும் மறந்து நாம் நான் வாழப்போகின்றேன் என்ற பூமியில் எனக்கு அறிவிருக்கிறது என்று தலைப்படுகின்றோம். இங்கு நம்முடைய பாதை மாறுகின்றது. அண்டவெளியில் வாழக்கூடிய வாழ வேண்டிய தகுதிகளில் எந்த அண்டவெளியிலிருந்து பூமியும் வானங்களும் படைக்கப்பட்டனவோ அந்த அண்டவெளியிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. மனிதன் என்ற அந்த ஒரு படைப்புக்கு மட்டும் எப்படி என்பதை நாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய பூமியில் எப்படி விளைச்சல் இருக்கின்றனோ அதை போன்று என்னுடைய உள்ளுறுப்புகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவ்விதமாகத்தான் முதலில் குழந்தையானது வெளிவருகின்றது. உடல் உள்ளுறுப்புகளோடு மூளை, இருதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், வயிறு, கல்லீரல், சிறுநீரகங்கள், சிறப்புறுப்புகள் என்று இவை அனைத்தையும் கொண்டு ஒரு வடிவமாக நாம் குழந்தையாக வெளிவருகின்றோம். இது பூமியின் அடிப்படையை கொண்டதாக இருக்கின்றது. முதல் மூச்சானது நாம் பிறந்ததும் நம்முடைய நெஞ்சத்தை அடைகின்றது. அதில் இந்த வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவு சக்தி திரட்சிகளையும் கொண்டு அந்த இருதயமானது, அந்த நெஞ்சமானது, நுரையீரல்கள் வெளிய ஆரம்பிக்கின்றன. அந்த மூச்சு உள்ளிறங்கும் முறையில் பாலாங்கற்களை போன்று இருக்கக்கூடிய அந்த இரண்டு சுவாச பைகளும் கஞ்சை போன்று மிருதுவாகின்றன. காற்று உள்ளே நுழையும் பொழுது இது இறைவனுடைய ஆற்றலில் நாம் அறியக்கூடிய மாபெரும் அத்தாட்சியாக இருக்கிறது. மலைகளும் பஞ்சை போன்று ஆகிவிடும், மேகங்களைப் போன்று பறந்துவிடும், அவை உறுதியாக இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் அவ்விதமாக அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக முதல் மூச்சில் பாறாங்கற்களைப் போன்று இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய நெஞ்சம் சுவாசப்பைகள் பஞ்சை போன்று மாறுகின்றன. அதில்தான் அவர்கள் நிமிர்ந்து உட்கார்கின்றார்கள். அந்த காற்றின் பலத்தின் காரணமாகவும் அந்த காற்றினுடைய உயர்வின் காரணமாகவும் உங்களுடைய பாரம் குறைந்து நீங்கள் எழுந்து உட்கார ஆரம்பிக்கின்றீர்கள், நடமாட ஆரம்பிக்கின்றீர்கள். இந்த சுவாசத்தின் காற்றின் காரணமாக நாம் மிருதுவாகின்றோம், நம்முடைய நடமாட்டங்களும் மிருதுவாகின்றன. இந்த நெஞ்சங்களில் எப்பொழுது காற்றினுடைய அந்த தன்மை குறைகின்றதோ அப்பொழுதுதான் எனக்கு என்னை சுமப்பதே பாரமாக இருக்கின்றது. சாதாரணமாக கூனி கொலி உட்கார்ந்து கொண்டிருப்போம். ஒரு நல்ல ஒரு உணர்வு வரும்பொழுது, நாளைய வாழ்க்கைக்கு பிரகாசமான ஒரு உணர்வு வரும்பொழுது பெருமூச்சோடு நிமிர்ந்து உட்கார்கின்றோம். அந்த மூச்சு அகிலங்களில் இருந்து வருகின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இருக்கக்கூடிய காற்றினுடைய ஒட்டுமொத்த சக்தி சேர்க்கையை கொண்டு உங்களுடைய இறைவன் உங்களுடைய இதயத்திற்கு ஒரு அழகான செய்தியை உறுதிப்படுத்தி இது நிச்சயமாக நிகழக்கூடியதுதான், உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகட்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் வரும்பொழுது என்னுடைய நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தை நான் அடையும் பொழுது பெருமூச்சோடு நிமிர்ந்து உட்கார்கின்றேன். காற்று என்பது வெறும் ஆக்சிஜன் அல்ல. இந்த டாக்டர்கள் கூறுவதை போன்று அந்த காற்றை வைத்துக் கொண்டு இறுதியில் இவர்கள் சுவாசம், செயற்கை சுவாசம் அளிக்கின்றார்கள். அதில் இந்த தொண்டையிலிருந்து ஒரு காலம் இறங்காது. அந்த நெஞ்சத்தில் கிரகிக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அந்த காற்றிலுள்ள உயிரை கிரகிக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். இந்த காற்றோ வெறும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு தான் இவர்கள் கொடுக்கக்கூடிய வென்டிலேஷன். அதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது, உயிரோட்டமும் கிடையாது. எனவே உயிரோட்டம் இல்லாத இந்த காற்று, செத்துப்போன இந்த நெஞ்சங்கள், இந்த இரண்டுமே ஒன்று கலந்து அந்த வைத்தியத்தை, அந்த நம்முடைய சுவாச முறையை இவர்கள் பாடக்கின் காரணமாகவும், அதற்கு முன்பாகவே என்னுடைய இதயத்தை நான் பாடக்கொள்வதன் காரணமாகவும், அதில் உயிர்த்தன்மை இல்லாததன் காரணமாகவும், நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் பொழுது மட்டும்தான் உயிர்த்தன்மை இருக்கும். அந்த நம்பிக்கை நாளைய வாழ்க்கை பற்றி இல்லாமலாகி நான் கவலையிலும் பயத்திலும் கூனி குறியிருக்கும் பொழுது என்னுடைய நெஞ்சங்கள் சுருங்கி விடுகின்றன. உயிராற்றல் குறைகின்றது. காற்றிலிருந்து உயிரை கிரகிக்கக்கூடிய அந்த ஆற்றல் குறைந்ததன் காரணமாக காற்று வெளியிலே நிற்கின்றது. நாம் மரணத்தை நோக்கி செல்கின்றோம். மூச்சும் பிரிகின்றது. இனி அதனை உட்கொள்ளக்கூடிய, கிரகிக்கக்கூடிய காற்றை நாம் சுவாசிக்கக்கூடிய தன்மை அங்கு இல்லாமலாகி நாம் மரணிக்கின்றோம். இது என்னுடைய உலகத்தில் நான் வாழக்கூடிய, பிறந்தபோது எப்படி என்னுடைய உடல் உறுப்புகள் பூமியின் அடிப்படையை கொண்டு விளைச்சல்களாக இருக்கக்கூடிய என்னுடைய உடல் உறுப்புகள் அவ்வளவும் காற்றின் மூலமாக வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த மகாசக்தி நிலையாக எப்படி உயிரோட்டம் பெற்று ஒரு குழந்தையாக, ஒரு உயிருள்ள குழந்தையாக வெளிவருகின்றேன். இதன் பின்னர் நான் வளர்ந்து வருகின்றேன். எனக்கு இப்பொழுது ஞானங்கள் புகட்டப்படுகின்றன. அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய சக்தியிடமிருந்து எனக்கு ஞானங்கள் புகட்டப்படுகின்றன. அண்ட வெளியிலிருந்து எப்படி இந்த இரண்டும் உருவாகியதோ அந்த ஞானங்களை கொண்டு, அந்த படைப்பின் சக்தியை கொண்டு, படைப்பின் ஆற்றலை கொண்டு, அதனுடைய அறிவிப்பை கொண்டு மாபெரும் ஞானங்களாக எனக்கு அறிவிக்கப்படுகின்றது என்னுடைய ஆன்மாவாக. அந்த ஆன்மாவில் இருக்கின்றது அகிலங்களினுடைய படைப்பின் ரகசியம். அந்த வெளியில் இருக்கக்கூடிய படைக்கும் நினைத்த விதத்தில் படைக்கக்கூடிய இறைவன் நாட்டப்படி படைக்கக்கூடிய அந்த சக்தியானது அங்கு நிரப்பப்பட்டிருக்கின்றது, அதுவோ எல்லை இல்லாதது. இது ஞானங்களின் அடிப்படையில், மறைவான அடிப்படையில் ஒன்றும் அறியாத நிலையிலிருந்து நான் பிரித்திருக்கின்றேன். இது நல்லது, இது கெட்டது என்று. கெட்டது அவ்வளவுமே பொருளின் அடிப்படையில் இருக்கின்றது, நல்லது அவ்வளவுமே ஞானங்களின் அடிப்படையில், மறைவான அடிப்படையில், எந்த ஒரு பொருளும் இல்லாத அடிப்படையில் அந்த வெளியில் இருக்கின்றன. ஆன்மாவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆன்மாவுக்கும் அன்றவெளிக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. எங்கிருந்து இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டனவோ அவற்றுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. அந்த சக்தியை கொண்டு, அந்த ஞானங்களை கொண்டு என் மனதையும் என் உடலையும் நான் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் பூமியை மேயக்கூடிய பயிர்களையும் உணவு வகைகளையும் சாப்பிட்டுக் கொண்டு நானும் வளர்ந்தேன், நானும் சாப்பிட்டேன், நானும் கடிந்தேன், நானும் மரணமடைந்தேன் என்ற அந்த மிருக வாழ்க்கைக்குள் போய்விடாமல் ஆன்மாவின் அடிப்படையில் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய மாபெரும் ஞானங்கள் பொருந்திய அந்த சக்தி தேர்ச்சியை நிர்வகிக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றல் இங்கு ஆன்மாவாக அமைந்திருக்கின்றது. ஆன்மா ஒரு பக்கம் உங்களை படைக்கக்கூடிய, உங்களை வாழ்விக்கக்கூடிய, உங்களை அண்டவெளியில் நீந்த செய்யக்கூடிய மாபெரும் ஞானங்கள் அடங்கிய அந்த ஆன்மா, மனம் உங்களுடைய வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய சக்தி திறச்சிகளை கொண்டிருக்கின்றது. இந்த பூமி விளைச்சல்களாக உங்களுடைய உடல் உறுப்புகளாக வெளிப்புற அந்த தோல் கை கால்களாக இருக்கின்றன. நாமோ கடைநிலையை கொண்டு மிருகங்களாக மாறி இந்த உடலை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கின்றவை தவிர இதனை இயக்கக்கூடிய மனதை கூட நாம் பார்ப்பதில்லை. உடற்பயிற்சி உடற்பயிற்சி என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். மிருகங்களா உடற்பயிற்சி பண்ணுவதற்கு? மிருகங்களுக்கு உடற்பயிற்சி தேவை, மனிதனுக்கு மனப்பயிற்சி தேவை. மனம் செவ்வையாக இயங்க வேண்டும், மனம் சிறப்பாக இருக்க வேண்டும், மனதில் ஆற்றாமை கூடாது. உங்களுடைய ஆன்மாவிலிருந்து மனதுக்கு வரக்கூடிய செய்திகளை நீங்கள் அறிவீர்களானால் அந்த மகாசக்தி உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. மாபெரும் சக்தி என்று நாம் கூறுகின்றோம். அந்த மாபெரும் சக்தி உங்களுக்காக தன்னுடைய ஆற்றலிலிருந்து அந்த வெளியிலிருந்து உங்களுடைய ஆன்மாவை அதற்காக தொடர்பு படுத்தி அங்கு உங்களுடைய செய்திகள் இறைவனிடமிருந்து அவனுடைய அனுமதியை கொண்டு இறக்கப்படுகின்றன. இந்த விதமாக நீங்கள் வாடுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கப்படுகின்றது, அறிவிக்கப்படுகின்றது. இது உங்களுடைய வாழ்க்கையாக இவ்விதமாக அமைய வேண்டும் என்று அதை நாம் கவனிப்பவர்களாக இல்லை. நாம் இன்று கூட அகிலங்களில் நீங்கள் வாடுங்கள், அகிலத்தாரில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று வேறு பூமியில் மேயக்கூடிய விலங்குகளாக கால்நடைகளாக நீங்கள் வாழ்வதிலிருந்தும் விலங்குங்கள், உயர்ந்து வாருங்கள். உங்களுக்கு மனம் என்று ஒன்று இருக்கின்றது. முதலில் மனதில் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை நீங்கள் நம்புங்கள். உங்களுக்கு நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாகவே நீங்கள் சிறப்பாக வாடுங்கள் என்று அந்த ஒரு செய்தி இருக்கின்றது. நாம் அதனை கவனிக்க தவறினோம். சிறப்பாக வாடுங்கள் என்றால் அகிலங்களின் மீது ஆட்சியாளர்களாக நீங்கள் வாடுங்கள் என்பதாகும். அர்ஷன் மீது, அகிலங்கள் என்பது அர்ஷ் என்பது பொருள், அந்த அர்ஷன் மீது நீங்கள் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இறைவனுடைய அனுமதியை கொண்டு. வானங்கள் பூமி இந்த சக்தி காட்சிகள் அனைத்தும் சேர்ந்தது அர்ஷாக இருக்கின்றது. அந்த அர்ஷின் மீது உங்களுடைய ஆச்சரியம் நடைபெற வேண்டும். நீங்கள் விரும்பியதை செயலாற்றுங்கள். நான் உங்களுக்கு என்னிடமிருந்துள்ள ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கின்றேன். அந்த வெளியும் கூட உங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. அது உங்களுடைய ஆன்மாவை அமைத்திருக்கின்றேன். அந்த ஆன்மாவிலிருந்து தான் மனம் அமைதி பெறுகின்றது. எந்த அளவுக்கு நான் என்னுடைய தேவைகளின் மீது நம்பிக்கை கொள்கின்றேனோ அந்த நம்பிக்கை உங்களுடைய மனதுக்கு உறுதியாக இருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுடைய உடல் விளைச்சல்கள், உங்களுடைய உடல் கூறுகள், உடலுடைய அவயவங்கள் அனைத்தும் இயங்குகின்றன. இவ்விதமாக ஆரம்பத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுடைய ஆன்மாவிலிருந்து உங்களுடைய மனம் உறுதி பெற்று, உங்களுடைய மனம் உறுதி பெறுவதன் காரணமாக உங்களுடைய சுவாச பைகள் நிரம்பி அங்கிருந்துள்ள உயிரோட்டத்தின் காரணமாக உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய உயிரோட்டமுள்ள அந்த அவயவங்கள் அது வடிகட்டு போயிருந்தாலும் தன்னுடைய இயக்கத்திலிருந்து மாறுபட்டிருந்தாலும் மீண்டும் அது பழைய நிலையை அடையும் வரையில் உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள். நிச்சயமாக அந்த எந்த உறுப்புகள் செயலிழந்திருக்கின்றனவோ அல்லது பாதிப்படைந்திருக்கின்றனவோ அவ்வளவும் உயிர் பெறும், புதிதாக படைக்கப்படும். நீங்கள் விரும்பிய விதத்தில் உங்களுடைய காரியங்கள் ஆற்றி வர உங்களுடைய ஆன்மாவை இறைவன் உங்களுடைய நெஞ்சங்களில் அமைத்தான். அந்த ஆன்மாவில் அறிவிக்கப்படக்கூடியது உலக மக்கள் அனைவருடைய அறிவையும் மிஞ்சியது, யாவற்றையும் மிகைத்தது. வானங்கள் பூமி இவையுள்ள ஒவ்வொரு படைப்பையும் அவர்களின் அறிவாற்றலையும் மிஞ்சியது. மனிதனுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா, ஆன்மா இறைவனுடைய செய்திகளை தாங்கியிருக்கின்றது. எப்பொழுதும் இறைவன் எந்த விதத்தில் உங்களை படைக்க நினைத்தாலும் அந்த விதத்தில் படைக்கின்றான். உங்களுக்காக எந்த விதத்தில் உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டுமோ நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி அந்த விதத்தில் உங்களுக்காக உலகத்தை மாற்றி அமைக்கின்றான். இன்னும் சிறப்பான வாழ்க்கைக்காக வேண்டி இந்த இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக கெட்ட தாழ்வான சூழ்நிலையில் இறைவன் உங்களை வாழ வைக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு குறையும் நீக்கப்பட வேண்டும். மனதின் குறையும் உடலின் சுகவீனங்களும் நீக்கப்பட வேண்டும். அந்த சுகவீனங்கள் மீண்டும் தலையெடுக்கக்கூடாது. அதில் சுகம் பெறும் பொழுது அந்த சுகம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஒருபோதும் அது நினைத்திருக்கக்கூடாது. சுகங்களுக்கு மேல் சுகங்கள் அதிகரிக்க வேண்டும். இது ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேவை, அழகான உணர்வு. நடந்தால் நன்றாக இருக்குமே என்று, நடந்தால் நன்றாக இருக்குமே என்ற சந்தேகத்தை கொண்டு அதனை நீங்கள் இழிவுபடுத்தாதீர்கள். இது நடக்க வேண்டும் என்ற இறைவனுடைய ஆணையாக இருக்கின்றது, ஏற்றுக்கொண்டேன். நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். இவை அனைத்திற்கும் இறைவனாகிய அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய ஆண்மையை அமைத்து அதனோடு தான் தொடர்பு கொண்டு உங்களோடு அவன் இணைந்திருக்கின்றான் என்ற அந்த வழியை மிகைக்கக்கூடிய அந்த ஞானங்களோடு சாதாரண படைப்புள்ள மனிதன் என்பது. ஆன்மா என்பது நீங்கள் அறியாத ஒன்று, உங்களால் பார்க்க முடியாது. மனதையும் பார்க்க முடியாது, உயிரையும் பார்க்க முடியாது. இவை இரண்டையும் படைத்த அந்த ஆன்மா அந்த வழியாக இருக்கின்றது. அதில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் இறைவனுடைய ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்கு போதும் அவ்வளவையும் உங்களுடைய தேவைக்காக இயங்க செய்வதற்கு, உங்களுடைய அழகான வாழ்க்கைக்காக வேண்டி அதனை உயிர்வலை செய்து உங்களுக்காக படைக்கவும் இருக்கின்றான். புதிய படைப்பாக வானங்களையும் பூமியையும் உங்களுக்கென்றே தனித்தனிய முறையை யார் நம்புகின்றார்கள் அவர்களுக்கு? உங்களிடம் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஆணை ஆன்மாவில் இருக்கின்றது. அந்த ஆன்மா தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம், ஆரம்பம், இறுதி வரையில், முடிவில்லாத இறுதி வரையில் அந்த ஆன்மா ஒன்றுதான் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய பாதையாக அமைந்திருக்க வேண்டும். அங்குதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய படைப்பாக எந்த அளவுக்கு நான் அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்கின்றனோ அந்த அளவுக்கு இந்த அகிலங்களுக்கும் அப்பால் எப்படி அன்றை வழி இருளாக இருக்கின்றதோ அதே போன்று நீங்கள் ஏதும் அறியாத அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய இருள்களில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அவ்வளவும் சக்தி வாய்ந்தது. உங்களுடைய விருப்பங்களுக்கு அது விவசாயித்து உங்களுடைய அடிமைகளாக இருக்கக்கூடியது அந்த அன்றை வழியாக இருக்கின்றது. அங்கிருந்துதான் இந்த ஒரு பொட்டு போன்ற, ஒரு புள்ளி போன்ற ஒரு சிறு அகிலம், இதன் மீது உங்களுடைய ஆச்சரியங்கள் நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய வாக்காக இருக்கின்றது. மற்றபடி அவன் படைத்த அந்த பொருள்களின் மீது அவனுக்கு எதுவும் தேவையில்லை. அவன் படைப்பான். இவை அனைத்துமே உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதன் மீது ஆச்சரியம் படைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசின் மீது உங்களுடைய ஆச்சரியம் நடைபெற வேண்டும். அதாவது அதுவரையில் தன்னுடைய பொறுப்பு வைத்திருக்கின்றான். நீங்கள் அந்த நிலை அடையும் வரை உறுதியாக நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன், பூமிக்கும் இறைவன், வானங்களுக்கும் இறைவன், இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் இறைவன், இது எது எந்த அண்ட வெளியிருந்து படைக்கப்பட்டதோ எண்ணெய் இல்லாத அந்த மாபெரும் ஆற்றலுக்கும் இறைவன் அல்லாஹ் உங்களுடைய தொடர்பு கொண்டிருக்கின்றான் உங்களுடைய ஆன்மாவின் மூலமாக. அந்த ஆன்மாவை நான் கவனிக்கின்றேன் இப்பொழுது. அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே படைக்கும் ஆற்றல் மிக்கவை. அங்கிருந்துதான் இந்த அகிலங்களே படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆன்மாவில் அண்ட வெளியில் நீங்கள் தங்க வேண்டும். அங்கு இறைவனோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். அதை விட்டு உலகத்தின் அடிப்படையில் வானங்களிலோ பூமியிலோ படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் பார்க்கும் பொழுது நான் இறைவனை விட்டு தவறிவிட்டேன். அதனுடைய பொருளானது என்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு அளவுக்கு மேல் மேற்கொள்ள முடியாது, நம்பிக்கை நான் கொள்ள முடியாது. இந்த அகிலங்களினுடைய எல்லையை மட்டும் தாண்டி அந்த வழியில் என்னுடைய ஆன்மாவில் நுழையும் பொழுது, மனதையும் தாண்டி ஆன்மாவில் நுழையும் பொழுது மட்டும்தான் என்னால் நம்ப முடியும். அந்த நம்பிக்கைக்கு அகிலங்கள் உங்களுக்காக செவி சாய்க்கும் என்பதை இன்று நீங்கள் உணர வேண்டும், தெளிவாக உணர வேண்டும். இதுவரையில் நாம் உடலை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தோம். மனம் என்று ஒன்று இருக்கிறது, அரசியல் பிரசலாக தெரிந்து கொண்டிருந்தோம். அந்த மனம் சத்தியமானது என்பதை உணர்கின்றோம். அதற்கப்பாலும் அந்த வழி இருக்கின்றது, ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாவில் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பதை உணர்ந்து ஆன்மாவின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் அறியாதவையெல்லாம் அங்கு உங்களுக்கு விருப்பங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இறைவன் பிறந்து கட்டளையாக அழகான விருப்பங்களாக உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கின்றன. உங்களை பார்த்து ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் எப்படி இருந்தது என்று கேட்டால், உங்களுக்கு ஒரு நாள், அவருக்கு ஒரு நாள், ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே தனித்தனியான நாட்கள். என்னுடைய இன்றைய நாள் எனக்கு நன்மையாக அமைந்திருக்கின்றது. என்னுடைய உலகம் என்னுடைய என்ற நாள் எனக்கு அவ்வளவு நன்றாக இல்லை, துக்ககரமான நாள்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நாள் என்பது வானங்களும் பூமியும் இணைந்து உருவாக்கக்கூடிய இரவு பொழுது பகல் பொழுதுகள் ஒரு நாள் என்பது. ஒவ்வொருவருக்கும் இவருக்கு இந்த நாள் சிறப்பாக இருந்தது, இவருக்கு இந்த நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை, அவருக்கு அந்த நாள் அவ்வளவு நன்மையாக இல்லை, எனக்கு எப்பொழுது விடியும் என்று தெரியவில்லை, எப்பொழுது எனக்கு சூரியன் உதயமாகும் என்று தெரியவில்லை, எப்பொழுது எனக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்று தெரியவில்லை. அந்த ஆன்மா இருளைந்ததாக இருக்கின்றது, அதற்கு ஒளி வேண்டும். சிந்தித்து செயல்படுபவர்களுக்கு இந்த ஒளி இன்று அமைக்கப்படுகின்றது. நீங்கள் வாழ்வது மனதில் அல்ல, நீங்கள் வாழ்வது உடலை கொண்டல்ல, நீங்கள் வாழ்வது ஆன்மாவிலிருந்து படைக்கும் சக்தியை கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்கள். அந்த படைப்பின் காரணமாகத்தான் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டன. அந்த படைப்பின் மீது உங்களுடைய ஆச்சரியம் நிலைபெற வேண்டுமே தவிர, மழை இல்லை, வெயில் அதிகமாக இருக்கின்றது, காய்ந்து போய்விட்டேன், தண்ணீர் இல்லை, உணவு இல்லை என்று சொல்லக்கூடிய காலநிலைகளோடு கேவலமாக நாம் ஆகிவிட்டோம். அவைகளுக்கும் உணவு இருக்கின்றது, நமக்குத்தான் உணவு இல்லை, தண்ணீரும் இல்லை. மனிதன் மனிதனை நம்பி வாழ ஆரம்பித்திருக்கிறது காரணமாக, ஆட்சியாளர்களை நம்ப ஆரம்பித்திருக்கிறது காரணமாக. நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு அவ்வளவும் சத்தியமானது. 45:32, மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. மறுநாள், ஒரு நாள் பொழுது போய்விட்டது, மறுநாள் மறுமை சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆன்மாவில். உங்களுடைய உடலை மறந்துவிடுங்கள், உங்களுடைய மனதை மறந்துவிடுங்கள். மனதில் 1000 குழப்பங்கள் இருக்கின்றன, ஆன்மாவின் பக்கம் உயிருங்கள். அந்த வெளியில் உங்களுக்காக எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது. என்ன வேண்டும் என்பது இருக்கிறது, அவ்வளவுதான். வேண்டுமா வேண்டாமா, இவ்வளவுதான் உங்களிடம் கேட்கப்படுவது. வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்றால் நிராகரித்துவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. மறுநாள் உங்களுக்காக விடியிருக்கின்றது, அதுவும் உண்மையானது. உங்களுடைய மனதில் குழப்பங்கள், அதிலிருந்து விடியாது, இருநடைந்து போவீர்கள். ஆனால் ஆன்மாவின் பக்கம் அழகான ஒளி வீசக்கூடிய அந்த மாபெரும் சக்தியிடமிருந்து வரக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் நம்புவீர்களானால், நிச்சயமாக இறைவன் உங்களுடைய சமீபமாக இருக்கின்றான், உங்களோடு இருக்கின்றான். அவன் வானங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, அண்ட வெளியிலும் இல்லை, உங்களுடைய ஆன்மாவோடு இணைந்திருக்கின்றான். அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றான். அவனுடைய வாக்குறுதி உண்மையான என்று கூறப்பட்ட பொழுது, அந்த மறுநாள் என்ன என்பதை நாங்கள் அறியோம். அதனை நாங்கள் நம்பிக்கை கொள்பவர்களும் இல்லை, வெறும் கற்பனை என்றே கருதுகின்றோம். ஏனென்றால் சிந்தனை இல்லாத அந்த உள்ளத்தில் ஒளி இல்லை, இருளாக இருக்கின்றது. அந்த இருளுக்குள் எதையும் பார்க்க முடியாது. சிந்தனையில் ஆன்மாவிலிருந்துள்ள செய்திகள் உங்களுக்கு வெளியாகின்றன. யோசனைகளில் மனதில் என்ன இருக்கின்றதோ அதை பற்றிய பலவிதமான கருத்துக்கள், அதை பற்றி பலவிதமான சந்தேகங்கள், அதை பற்றி பலவிதமான சச்சரவுகள், பலவிதமான பிரிவுகள், இதுதான் சரி, அதுதான் சரி என்று. ஆனால் தெய்வங்கள் பல இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இதுதான் தெய்வம் என்று கூறும்பொழுது, இறுதியாக வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்கும் பொழுது ஒரே தெய்வமாக மாறிவிடுகின்றோம். ஆன்மாவின் பக்கம் திரும்பும் பொழுது ஒரே ஒரு சத்தியமான வார்த்தை, அதற்கு எதிரான வார்த்தைகள் கிடையாது, குழப்பங்கள் கிடையாது. குழப்பங்கள் இல்லாத அந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் குடிகொள்ளும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய ஒட்டுமொத்த இயற்கை மனமும் உள்ளமும் உங்களுடைய உடலும் இணைந்து இயங்குகின்றன. ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு விருப்பத்திற்கும் வானங்களும் பூமியும் அடிபணிய வேண்டும். ஏனென்றால் வானங்களும் பூமியும் இந்த ஆன்மாவின் அண்டை வழியின் சக்தியிலிருந்து உருவானது, அதற்கு கீழ்ப்படைந்ததாக இருக்கின்றது. அந்த ஆன்மாவை, அண்டை வழியை ஆன்மாவாக ஆக்கி உங்களுடைய மனதில் அமைத்திருக்கின்றான். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக தன்னுடைய வாக்குகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஏற்றுக்கொள்ளுங்கள், இது எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் நிச்சயமாக சத்தியமாக எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்பதை இங்கு நான் இப்பொழுது அறிகின்றேன். எனவே என்னுடைய ஒரு எண்ணத்திற்கு அவ்வளவும் கட்டுப்பட வேண்டும். வெயில் அடிக்கக்கூடாது, வெயில் படக்கூடாது, வெளிச்சம் வேண்டும், குளிர் கூடாது, கதகதப்பு வேண்டும், வெப்பம் கூடாது, குளிர்ச்சி வேண்டும். என்ன இறைவன் இங்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றானோ அது சத்தியமானது. இந்த காலத்தில், மார்கழி காலத்தில் மழை பெய்யாது, பெய்ய வேண்டும், விரும்புங்கள். பனி குளிர் அதிகமாக இருக்கும், குளிர் கூடாது, கதகதப்பு வேண்டும் என்றிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. அவ்விதமாக கூறப்பட்ட பொழுது உங்களுடைய அறிவை கொண்டு அதனை ஏளனம் செய்தீர்கள், இதெல்லாம் நடக்காது என்று. வெயில் காலம் வருகின்றது, கத்திரி வெயில் வரப்போகின்றது, என்னை அது சுட்டெரிக்க இருக்கின்றது என்று உங்களுடைய அறிவு கூறுகின்றது. அதற்கு முன்பாகவே வேண்டாம், இது நல்ல மழைக்காலமாக இருக்கட்டும், விரும்புங்கள் என்று இருக்கும் பொழுது அந்த ஆன்மா என்னிடம் இல்லாததன் காரணமாக, அதை பற்றி நான் அறியாததன் காரணமாக, இறைவனை விட்டு முற்றிலுமாக நாம் விலகிவிட்டதன் காரணமாக, மனதின் அடிப்படையில் இருந்து வாழ்வதன் காரணமாக பார்க்கும் பொருள்களை மட்டும் நம்ப முடியுமே தவிர பார்க்க முடியாத அந்த மாபெரும் சக்தி எனக்காக அடையாளமாக சொல்லக்கூடிய அந்த நற்செய்திகளை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் சிதைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பல யோசனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பலவிதமான குழப்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்றே ஒன்று மட்டும் தான் சத்தியம். ஒன்றுக்கு மேல் இரண்டாவது வந்தாலும் சரி, எதிரும் புதிருமாக இருக்கும். தனித்து ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்காக அறிவிக்கப்படும் பொழுது அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் ஏதோ அது ஒரு மாயையாக இருக்கின்றது, கற்பனையாக இருக்கின்றது, இதில் நாம் வாழ முடியாது, நமக்கு தெரிந்தது இதுதான், இந்த நாளில் இது இருக்கும், அந்த நாளில் அது இருக்கும், இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம், நான் பிறந்தேன், வளர்ந்தேன், திறந்தேன், அவ்வளவுதான். எதற்காக, என்ன காரணமாக படைக்கப்பட்டீர்கள்? சாதாரண மற்ற வீட்டுக்கு வந்தாலே வந்து எதுக்காக வந்தியும் கேட்போம். இவர் இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த அண்டவெளியிலேருந்து படைக்கப்பட்டு இப்படிப்பட்ட மகத்தான பிரம்மாண்டமான இந்த அமைப்பில் வச்சு வைக்கப்பட்ட பிறகு நான் சும்மா வந்தேன் போனேன். எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை, மாபெரும் வாழ்க்கையை தரங்கற்றதாக நான் ஆக்கிக் கொண்டேன், இவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்புக்கும் மேலாக உங்களுடைய மனதை அமைத்து அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்மாவை அமைத்து, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆன்மா, மனதுக்கு தெளிவு கொடுக்கூடிய அந்த ஆன்மா, குழப்பத்தை இணைக்கூடிய அந்த ஆன்மா உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் இணைத்து செயல்பட செய்கின்றது. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் அங்கு நிறைவேற வேண்டும். ஆன்மாவிலிருந்துள்ள கட்டளை இது சத்தியம்தான், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மறுநாள் உங்களுக்காக விடியிருக்கின்றது. எந்த ஒரு கேடும் உங்களுடைய உள்ளத்திலோ இருக்கக்கூடாது, இல்லத்தில் இருக்கக்கூடாது. அதன் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எதுவுமே மாயையாக இருக்கின்றது. சத்தியத்தை நீங்கள் கைவிட்டதன் காரணமாக இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டு அடிந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிவோடு அடிவாக உங்களுடைய மனமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுடைய உடற்கூறுகள் தன்னுடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கின்றன. இவை இரண்டையும் விட்டு ஆன்மாவின் பக்கம் திரும்புங்கள். அங்கு சிறப்பான வாழ்க்கை வாடங்கள் என்று இருக்கின்றது. சிறப்பு என்று இருக்கும் பொழுது அதுக்கு எந்த குறையும் கிடையாது. எந்த விதத்திலும் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ மறைவாகவோ எந்த விதமான கேடும் அதனை தீண்டாது, தீண்டக்கூடாது. இறைவனுடைய வாக்குக்கு முன்பாக சத்தியம் மட்டும், அழகு மட்டும், சுகம் மட்டும், உயிரோட்டம் மட்டும், வளர்ச்சி மட்டும் நினைத்திருக்குமே தவிர அழகுமிக்க அந்த வாழ்க்கைக்கு மாறாக எதுவும் நிகழக்கூடாது. அப்படி என்றால், நிகழும் என்றால், நீங்கள் ஆன்மாவை புறக்கணித்திருக்கின்றீர்கள், அலட்சியப்படுத்திருக்கின்றீர்கள். இதற்கு காரணம் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணம் தான். நான் அறிவுறுத்தப்பட்டவன், எனக்கு அறிவிருக்கிறது, நான் வாழ்கின்றேன், நான் சாப்பிடுகின்றேன். உங்களுடைய தூக்கம் உங்கள் கையில் இல்லை, நீங்கள் படுக்கப் போகலாம், தூக்கம் இல்லை. காலை விடிந்ததும் காலை கடன்கள் நீங்க வேண்டும், அந்த கழிவுகள் நீங்க வேண்டும், அதுவும் உங்கள் கையில் கிடையாது. ஒரு நாள் தங்கிவிட்டால் உங்களுடைய நிலை தலைகீழாக ஆகிவிடும். ஒரு நாள் தூக்கம் இல்லை என்றால் உங்களுடைய நிலை தலைகீழாக ஆகிவிடும். உங்களை சீர்படுத்துவது உங்களுடைய இரவு, அந்த மாபெரும் பாக்கியம்தான், அந்த இருள், அந்த வழிதான் உங்களை சீர்படுத்துகின்றது. உங்களுடைய கவலைகளை நீக்கி அமைதியை கொண்டு வந்து பின்னர் உறக்கத்தையும் கொண்டு வந்து பசியும் தாகமும் இல்லாமலாக்கி, தேவையில்லாமலாக்கி, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அவ்வளவையும் ஒரு சேர இணைத்து குடல்களிலும் சிறுநீர் பையிலும் அதனை இயக்கி சேர்த்து வைத்து, பின்னர் அவை இரண்டையும் தீமைகளை உங்களை விட்டும் நீக்கி பொழுது கொள்வதற்கு முன்பாக உங்களை மனிதனாக வெளிவிடச் செய்வது அந்த இருள், அந்த வெளி. ஆன்மா உங்களை அறியாமல் உங்களுக்காக வேலை செய்வதற்காக வேண்டி தூக்கத்தையும் அமைத்தான். உங்களுடைய மனமும் இயங்கக்கூடாது, மனதை கொண்டு அந்த உடல் இயங்கக்கூடாது, ஆன்மாவினுடைய பேரர்களை கொண்டும் பேராற்றலை கொண்டும் அந்த உங்களுடைய உள்ளமும் உடலும் சீர்பட்ட நிலையில் காலை பொழுது விடிய வேண்டும் என்பது இறைவனுடைய ஆணை. ஒரு காலம் உங்களுடைய மனதை பற்றியோ உங்களுடைய உடலை பற்றியோ கவலைப்படாதீர்கள், உங்களுடைய சூழ்நிலை பற்றி கவலைப்படாதீர்கள். அவ்வளவும் உங்கள் ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக அமையிருக்கின்றது என்று உங்களிடம் இப்பொழுது கூறப்பட்ட போது இதை அலட்சியமாக எண்ண வேண்டாம். இது ஏதோ ஒரு மாயை என்று இல்லை, சத்தியமாக நீங்கள் உணர்ந்தறியக்கூடியதுதான். அதற்கான ஒரு உந்துதல் உங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது இந்த வகுப்பின் மூலமாக. அந்த ஆன்மாவிடம் நீங்கள் தஞ்சமடையுங்கள், அந்த ஆன்மாவோடு நீங்கள் கலந்துவிடுங்கள். அங்கு என்ன கூறப்படுகின்றதோ அது அல்லாஹ்வுடைய வாக்கு. நாளைய வாழ்க்கை விடிந்த வாழ்க்கையாக, விடுபட்ட வாழ்க்கைக்காக, விடிவெளிக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு மலச்சிக்கலாக இருக்கின்றதே, எனக்கு தூக்கம் வரவில்லையே, எனக்கு உடல் உபாதைகள் இருக்கின்றனவே, அந்த மனம் அங்கலாய்க்கின்றது. அங்கு உங்களுடைய ஆன்மாவிலிருந்து செய்தி வந்துவிட்டது, சுகமாகுங்கள் என்று. ஆனால் நம்புவதற்கு வழி இல்லை. அந்த மனதில் தங்காதீர்கள், அந்த மனதிற்கு மேலாக உயர்ந்துவிடுங்கள். இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த ஆன்மாவில் நடைபெறுங்கள். அதனை நாம் ஆன்மா என்று கூறுகின்றோம், சோல் என்று கூறுகின்றோம், இறைவனுடைய மூச்சு என்றும் நாம் அதை கொள்ளலாம். இறைவனுடைய ரூஹ் என்றும் கொள்ளலாம், அவனுடைய மூச்சு என்று கொள்ளலாம். அவனுடைய மூச்சு என்பது செய்தியாக இருக்கின்றது. அந்த செய்தி உங்களுக்கு அழகான காற்றாக சென்றலாக அமைகின்றது. அங்கிருந்து உங்களுக்கான ஒரு நற்செய்தி. எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் கேடுகள் உங்களை சூட வேண்டாம். உங்களுடைய மனதில் உலகத்தினுடைய அறிவு இருக்கின்றது. ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அறிவு மாபெரும் ஆற்றல் மிக்கது. உங்களுடைய நன்மைக்காக வேண்டி ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதலாக எப்படி முடியும் என்று கேட்காதீர்கள். நீங்கள் படைத்தவர்கள் இல்லை, உங்களை நீங்கள் படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு அணுவாக, உயிர் அணுவாக உங்களுடைைய தாய்மார்களின் கர்ப்பப்பையில் வைப்பதற்கு முன்பாக, அந்த அணுவுக்கு முன்பாக நீங்கள் யார் என்ன என்பதை நீங்கள் அறியாதவர்கள். அண்ட வெளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த இருளான அந்த கர்ப்பப்பையில், இருளடைந்த அந்த விதைப்பைகளில், அங்கிருந்து நீங்கள் உருவாகி இருக்கின்றீர்கள். இறைவனுடைய ஒரு வார்த்தையை கொண்டு என்பதையும் நாம் அறிய வேண்டும். எண்ணத்தின் மீது சத்தியமாக, ஒரு எண்ணத்திற்கு உங்களுடைய மனம் அதை பல எண்ணங்களாக, துண்டங்களாக ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் நம்புவதற்கு வழி இல்லை, விட்டுவிடுவதற்கும் வழி இல்லை. நீங்கள் சுகமாகுங்கள், எந்த நோயும் இருக்கக்கூடாது என்று கூறும்பொழுது நம்புவதற்கு வழி இல்லை. ஆனால் அதனை ஏற்றுக்கொண்ட பிறகு அதனை விட்டுவிடுவதற்கும் வழி இல்லை. ஏனென்றால் சத்தியம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் சுகமாக வேண்டும். உங்களிடம் கேன்சர் இருக்கிறது, உங்களிடம் சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, இன்னொருடம் நுரையீரல் கேன்சர் இருக்கின்றது, இன்னொருடம் பிரெயின் கேன்சர் இருக்கின்றது. செத்தே போவாய் என்று டாக்டர் கூறிவிட்டார்கள். ஆனால் சுகமாகுங்கள் என்ற ஒரு வாக்கு இருக்கிறது உள்ளுக்குள். நான் டாக்டருடைய வாக்கை ஏற்றுக்கொண்டேன். இவர்களெல்லாம் அறிவாளிகள், டெட்லி ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா செத்தே போவேன்னு சொல்லும் போது சாவுடைய ஸ்பெஷலிஸ்ட் தானே. இந்த ஸ்பெஷலிஸ்ட் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டேன். அதே நேரத்தில் சுகமாகுங்கள் என்ற படைப்பாளனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நற்செய்தியும் கேட்டுக்கொண்டேன். நான் இந்த டாக்டர்களுடைய பேச்சு அதிகமாக நம்புகின்றேன் என்பது உங்களுடைய முகத்தில் தெரியக்கூடிய அந்த கவலை போதுமானது. எதனை நீங்கள் நம்புகின்றீர்கள்? இறைவனுடைய வாக்கை நம்பியிருந்தால் கவலை இருக்காது. சிறப்பான பொலிவான முகமாக அது இருக்கும். இந்த டெட் ஸ்பெஷலிஸ்ட், அவர்களை நீங்கள் நம்பும் பொழுது கவலை குடிகொண்டுவிடும். நான் படைப்பாளனை நம்பினேனா, அடிக்கக்கூடிய சைத்தானை நம்பினேனா என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கெட்டதை நம்பினேனா, நல்லதை நம்பினேனா, செத்தே போவேன் என்பதை நம்புவீர்களா? படைப்பாளன் கொள்ளக்கூடிய நீங்கள் நன்மையாக வாடுங்கள், உங்களுடைய நோய்கள் கிடையாது, சுகமாகட்டும் என்று கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையை நம்புவீர்களா? எதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நான் இன்றுள்ள நிலையில் நிச்சயமாக டாக்டர்கள் கொள்ளக்கூடிய கெட்ட வார்த்தையை தான் நம்புகின்றேன், சைத்தானோடு நான் கலந்திருக்கின்றேன் என்பதை நான் அறிய வேண்டும். இந்த சைத்தானில் கலந்திருப்பதற்கு காரணம், உங்களுடைய சக மக்கள் எதனை நாடி சென்றார்களோ அதுதான் வாழ்க்கையோ என்று பெரும்பான்மையான மனிதர்களை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேன். பெரும்பான்மையை பின்பற்றுவது தவறு. தனித்தன்மையோடு, தனி மனிதனாக, தனித்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் அமைத்திருக்கின்றான். இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்கும்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியே சொல்வார்கள். பொழுது என்பது சூரியன் பொழுது விடியும் பொழுதும் மறையும் பொழுதும், பின்னர் விடியும் பொழுதும் மறையும் பொழுதும் ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த ஒரு நாள் பொழுது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது, ஒவ்வொருவருக்கும் அகிலங்கள் வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் தனித்தனி உலகத்தில் வாழ்கின்றீர்கள் என்பதை தவிர, நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டாக யாரும் ஒருவரை பிரித்து கொண்டு வாழவில்லை. எனக்கு, என் பக்கத்தில் இருக்கிற ஒருவருக்கு எனக்கு இந்த சுகம் இருக்கிறது, அவருக்கு சுகம் இல்லை. அவருடைய மனம் சுகமாக இருக்கிறது, இந்த மனம் சுகம் இல்லை. எனக்கு ஒரே சமயத்தில் இரண்டு வேறு விதமான உலகங்கள். ஒருவர் சொற்கப்பூங்காவனங்கள் இருப்பதை போன்று மன மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றார், இன்னொரு நரகவேதனை இருக்கின்றார், சமீபாக இருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் மிஞ்ச முடியாது, ஒருவரை ஒருவர் முந்த முடியாது, ஒருவரிடமிருந்து மற்றவர் பறித்துக் கொள்ள முடியாது. தனித்தனி உலகம், தனித்தனி அகிலங்களில் வாழ்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும், நாம் எல்லாம் உலகத்தில் வாழ்கின்றோம் நிச்சயமாக இல்லை. ஆன்மையின் அடிப்படையில் வரும்போது ஒவ்வொருவரும் தனித்தனியான உலகத்திலும் தனித்தனியான அகிலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உலகம் வேறு, அவர்களுடைய உலகம் வேறு. அல்லாஹ்வை என்னவென்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், நாடியதை செய்தோம். இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை இவ்வளவு பேருக்கு ஒன்று சேர்த்தாக அப்படியும் இருக்கின்றது. தனித்தனியாக இதைவிட பிரம்மாண்டமான உலகத்தில் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பான். இதுதான் என்னுடைய படுதல். உங்களுடைய நாள் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுடைய நாள் பரவாயில்லை சார், ஏதோ ஓடிட்டு இருக்குது. இன்னொருத்தர பார்த்து கேட்கும்போது எப்போ விடியும் தெரியல எனக்கு. என்ன உலகம் அது? எப்பொழுது விடியும்? இருக்காமலே ஆனால் விடியத்தான வேணும். ராத்திரியானா பகல் விடியத்தான் வேணும். ஒன்று 4 மணிக்கு விடிய போகுது, 9 மணிக்கு விடிய போகுது, ஒன்று 5 மணிக்கு விடிய போகுது, 2 மணிக்கு விடிய போகுது, அவ்வளோதானே. எப்பொழுது விடியும் என்று தெரியவில்லை என்று ஆன்மாவிலிருந்து வருகின்ற ஆன்மாவை நான் கேள்வி கேட்கின்றேன். இப்பொழுது எனக்கு விடிவு வேண்டும். இந்த விடுதல் முக்கியமில்லை, இந்த வெளிச்சம் முக்கியம். இதெல்லாம் ஒரு உலகத்தினுடைய வழிமுறைகளாக, இதெல்லாம் இயற்கையெல்லாம் என்னுடைய படிப்பாக. ஒரு காலம் இது வாழ்க்கைக்கு ஆகாது. இந்த அகிலங்களில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் சூரியன் சந்திரன் இவற்றை கொண்டு நான் பாடம் படித்து விட்டேன். எஜுகேட்டட் சொல்றதெல்லாம் வந்து சுரைக்காய் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவ. இதன் மீது என்னுடைய கட்டளை இருக்கின்றோம். வெயில் படக்கூடாது, மேகங்கள் திரண்டு வர வேண்டும். அது உங்களுடைய ஆட்சியதிகாரத்தில் இருக்கின்றது. இரண்டு அனுபவிக்க நீங்கள் ஆன்மாவில் தங்குகிறான். உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் எந்த குறையும் கிடையாது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டு நான் இப்பொழுது கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதும் பயந்து கொண்டிருப்பதும் நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டதோ என்று இன்னமும் பீதியில் நான் ஆகுவதும் என்னுடைய உயிர் சக்தியை குறைத்துக் கொண்டு வருகின்றது. அகிலங்களின் இறைவன், ஆன்மாவின் இறைவன், அண்டவெளிகளின் இறைவன், அந்த சக்தியில் நீங்கள் இப்பொழுது அமைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மனம் இறந்துவிட வேண்டாம். அந்த மனம் அண்டை வெளியில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளையே இருளையே செய்து வேண்டாம், நம்பிக்கை எழுந்துட வேண்டாம். அந்த அண்டை வெளி உங்களுக்காக இறந்துவிடும், இருண்டு போய்விடும். மனம் இருண்டு விட்டது என்று கூறுவீர்கள். அது என்ன இருண்டு விட்டது? எப்பொழுது மனதை பார்த்தீர்கள்? எப்பொழுது ஒளியை பார்த்தீர்கள்? எப்பொழுது இருண்டு விட்டதை பார்த்தீர்கள்? ஐ ஆம் இன் டோட்டல் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த எல்லா மொழிகளிலேயுமே கற்பிக்கப்பட்டிருக்கின்றது இறைவனால். உங்களுடைய மனம் இருண்டுவிட வேண்டாம், இருளடைந்து விட வேண்டாம். ஒளியின் பிரகாசத்தில் வாடுங்கள். உங்களுடைய ஆன்மாவில், உங்களுடைய ரூகுவில் நீங்கள் தங்குங்கள். உங்களுடைய அந்த அந்த சராசரத்தையும் படைத்த, அந்த வெளியையும் படைத்த, அதிலிருந்து உருவாக்கிய இவ்வளவு பெரிய உலகமும் உங்களுக்காக வேண்டி உங்களை அந்த இடத்திற்கு எடுத்து செல்கின்றேன். ஆன்மாவுக்கு வாருங்கள். உங்களுடைய மனதின் பக்கம் நிற்காதீர்கள். மனதை ஆளுமை செய்யக்கூடிய, மனதை உருவாக்கக்கூடிய, வானங்களையும் பூமியும் உருவாக்கக்கூடிய அந்த அண்டவெளியின் பக்கம், ஆன்மாவின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுக்கு வெளிச்சம் இறைவன் வாக்கு சுகமடையும் என்று, அழகான வாழ்க்கை வாழுங்கள் என்றும். இன்று உங்களுடைய ஆன்மாவில் நீங்கள் பிரவேசிக்கின்றீர்கள். மனம் என்ற குப்பையை விட்டு விலகுங்கள். எண்ணம் என்ற ஒன்றுக்கு வாருங்கள். மனதில் அந்த எண்ணத்தை குழப்பக்கூடிய 1000 எண்ணங்கள் உருவாகிவிடும். அவ்வளவும் பொருள் அடிப்படையில், உங்களுடைய அறிவின் அடிப்படையில். அறிவு அழிந்து விட்டது. நாளைய வாழ்க்கையை பற்றி பயமும் கவலையும் போதுமே உங்களுக்கு அறிவில்லை என்பதும். நாளைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்றால் இந்த அறிவை கொண்டு வாழவில்லை. இதை ஒன்றிய ஆற்றல் இங்கு இருக்கின்றதை அதனையும் நீங்கள் நம்பிக்கீர்கள். செத்துப்போவா என்று கொல்லக்கூடிய இந்த டெட்லி ஸ்பெஷலிஸ்ட் ஆங்கில மருத்துவம், நீங்கள் வாழ வேண்டும் என்று கொல்லக்கூடிய ஆன்மாவிலிருந்து இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒளிமிக்க அந்த வாக்கு, இந்த இரண்டில் நீங்கள் உங்களுடைய முகத்தின் அறிகுறிகளை பார்க்கும் பொழுது கெட்டதை நம்புகின்றீர்கள், கவலையினுடைய தோற்றம் நமக்கு தெரிகின்றது, பீதியினுடைய அந்த கோடுகள் உங்களுடைய முகங்களில் பார்க்க முடிகின்றது. செத்துப்போன முகமாக இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும். வேண்டாம், நம்பிக்கை கொண்டவர்கள் பிரகாசமாக இருக்கட்டும். ஆன்மாவில் வாழட்டும், அல்லாஹ்வுடைய ரூஹில் வாழட்டும். அந்த சோல் இஸ் தி மாஸ்டர் ஆஃப் ஆல் யூனிவர்சஸ். சாதாரணமாக உங்களை படைக்கவில்லை. மாபெரும் சக்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தனக்கு அழகான ஒரு படைப்பாக, தன்னுடைய பிரியமுள்ள படைப்பாக உங்களை ஆக்கிக் கொண்டிருக்கின்றான். இதிலிருந்து தவற வேண்டாம், பாதையை மாற வேண்டாம். ஒவ்வொரு நற்செய்தியும் அங்கிருந்து வருகின்றது, உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது. அது எதனை நீங்கள் பாடாக்கிவிட்டீர்களோ அதனை ரிப்பேர் செய்யக்கூடியது கிடையாது. இறைவனுடைய பெயர் ரிப்பேர் செய்வன் அல்ல, படைப்பாளர். அந்த படைப்பின் பக்கம் திரும்புங்கள். இப்பொழுது உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆன்மாவின் பக்கம் திரும்புகிறீர்களானால், உங்களுடைய மனதை கொண்டு எண்ணத்தை எண்ணங்களாக சீரடிக்காமல் இருப்பீர்களானால், நிச்சயமாக இது மட்டும் தான் வேண்டும், இரண்டு வைத்துக் கொண்டு எதனை நான் ஏற்பது, சாவேனா படைப்பானே. நீங்கள் இதனை நம்புகிறீர்கள் என்றால், நான் செத்துப்போவேன் என்று நம்புகிறீர்கள் என்றால், நான் பிழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது முடிந்தால் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களை விட்டு, உங்களுடைய இறுதியை விட்டு நீக்கிக் கொள்ளுங்கள், பார்க்கலாம் முடியுமா? செத்துத்தான் போவேன் என்று கவலையும் கொண்டு விட்டேன், அவ்வளவு நம்பிவிட்டேன், பிறகு எதற்காக நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இன்னும் வைத்திருக்கின்றீர்கள். நீக்கிட வேண்டியதுதான். வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இப்பொழுதும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணம் நீக்கப்பட்டு விட்டால் இந்த நிமிஷம் மரணம். யாரிடமிருந்து உங்களுடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? எவன் செத்துப்பவான்னு சொன்னானோ அவனுடைய மருந்தை சாப்பிட்டுட்டு வாழ்றேன்னு சொல்றமே, அதற்கப்பால் ஒரு எண்ணம் இருக்கின்றது, நான் வாழ வேண்டும் என்று அந்த எண்ணத்தின் காரணமாக உயிரோட்டம் பெற்று வாழ்கின்றேன் என்று ஏன் நினைக்க முடியவில்லை? அந்த அளவுக்கு நாம் தரம் கெட்டுவிட்டோம். அந்த அளவுக்கு நாம் மிருகங்களை விட கேவலமாக ஆகிவிட்டோம். நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய மாபெரும் சக்தியானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் கிடையாது. நான் செத்துப்போவேன், செத்துப்போயிருக்கணும், ஏன் சாகல, இறைவனுடைய வாக்கு வாடுங்கள் என்று இருக்கிறது, அதையும் ஏற்றுக்கொண்டேன். அதன் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மைக்கு முன்பாக தீமை எவ்வளவு மலை கொண்டிருந்தாலும் அவ்வளவும் அதற்கு அந்த நன்மைக்கு முன்பாக அடங்கும். நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த நன்மை, நீங்கள் செத்தே போவீர்கள் என்று எவ்வளவு ரிப்போர்ட் வச்சு மலை போன்ற ரிப்போர்ட் குவித்து வைத்து இதற்கு நீங்கள் விடுவே கிடையாது, சாகத்தான் செய்வீர்கள் என்று இருக்கும் பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி? இறைவனுடைய ஆற்றல். அந்த ஒரு நன்மைக்கு ஆயிரம் பைகள் நீங்கள் மலை போல குவித்தாலும் சரி, ஈடாகாது. நன்மை உங்களுக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் அல்ல, ஆனால் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன், நான் சாப்பிடும் மருந்துகளின் காரணமாகத்தான் இவ்வளவாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். செத்த பிணமாக ஆன பிறகு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற மருந்தின் காரணமாக. எவ்விதமாக நாம் நம்முடைய ஆன்மாவை தொலைத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இது அறிகுறியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொழுது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகம், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அகிலங்கள் நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆன்மாவின் அடிப்படை வரும்பொழுது இது மட்டுமே சத்தியம். எவ்விதம் எப்படி நான் ஆன்மை விட்டுவிட்டேனோ, எல்லாம் ஆடு மாடு கழுகளை போன்று ஒரே வானம் ஒரே பூமி எல்லோரும் நெருக்கடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதால், ஒருவரை போன்ற ஒருவர் இல்லை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அகிலங்கள். இறைவனோடு நீங்கள் கலந்திருங்கள். இன்று உங்களுடைய உலகம் மாறுகின்றது. அங்கே டாக்டரோ என்ஜினியரோ வக்கீலோ கோர்ட்டோ போலீஸோ எதுவும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான். மாபெரும் அந்த ஆற்றலோடு நான் இணைகின்றேன். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். 45:32, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. மறுமையினால் அது பற்றியும் சந்தேகமில்லை. விடியக்கூடிய நாள் உங்களுக்காக மறுநாள் விடிய இருக்கின்றது. உங்களுடைய கல்வி அறிவு எதை போதித்ததோ, உங்களுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக பெரும் கூக்கிலிட்டு இப்படித்தான் நிகழும் என்று புரிந்தார்களோ, நிகழாது. உங்களுடைய ஆன்மாவின் பக்கம் திரும்புங்கள். அங்கிருந்து உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்தி உங்களுக்காக, அது உங்களுடைய தனி உலகத்துக்காக அமையும் என்பதை நீங்கள் இன்று உங்களுடைய உள்ளங்களில் சொல்லுங்கள். ஆன்மாவின் பக்கம் நிலைத்திருங்கள். உங்களுடைய மனதிற்கு பிடித்த கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று அலையாதீர்கள். ஆன்மாவில் தங்குங்கள். இறைவனுடைய ஒரு அந்த ஆன்மா மாபெரும் சக்தி மிக்க அண்ட வழியில் தங்குங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை மட்டும் பாதுகாக்க போதுமானவன். புதிய உலகத்தில் உங்களை நிச்சயமாக அவன் படைக்க இருக்கின்றான். அதில் உங்களை வாழ வைக்க இருக்கின்றான். இன்று முதலாக மனிதர்களை நம்புவது என்பது கூடாது. இதுவரையில் அலட்சியம் செய்தது போன்று இனியும் அலட்சியம் செய்யக்கூடாது. இறைவன் ஒருவனே எனக்கு போதுமானவன், என்னை வாழ வைப்பதற்கு வேறு யாரும் கிடையாது. உங்களுக்கே தெரியாது நாளைய வாழ்க்கையை எப்படி வாழப்போகின்றீர்கள் என்று. நாளைய வாழ்க்கை எனக்கு இருக்கிறதா என்பதை பற்றி பெரும் கவலை. சுகமான வாழ்க்கையா, துக்கமான வாழ்க்கையா, இதைவிட மோசமான வாழ்க்கை என்று அவ்விதமாக அல்ல. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட செய்திகளும் கெட்ட மனிதர்களுடைய வழிமுறைகளையும், மனிதர்களாக இருந்து இறைவனை யார் என்று தெரியாத நிலையில், அல்லாஹ் யார் என்பது புரியாத நிலையில், தங்களுக்கு மனையச்சிகளை எல்லாம் தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டு, கற்பனைகள் எல்லாம் தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டு, கற்பனையை என்னுடைய வாழ்க்கையும் ஆக்கிக் கொண்டு, இறைவனையும் கற்பனையாக்கிவிட்டு, அவ்வளவையும் நிராகரித்த நிலையை நான் மரணமடைகின்றேனே, அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நான் திரும்புகின்றேன். என் இறைவன் பக்கம், உங்களுடைய ஆன்மாவின் பக்கம், அல்லாஹ்வுடைய ரூஹ் ஆன்மா அங்கிருக்கின்றது. அவனுடைய செய்திகளைக் கொண்டு அவன்தான் உங்களை படைத்தான். ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து, இருள்களிலிருந்து இப்பொழுதும் மனம் இருந்து கிடைக்கின்றது. அதற்கு ஒளி கொடுப்பவனும் அவன்தான். நிச்சயமாக அந்த ஒளி பரவும் பொழுது உங்களுடைய மனமும் உங்களுடைய உடல் உறுப்புகளும் அவயவங்களும் சீர்தரும். இதற்காக வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களுடைய தனி உலகமாக சீர்படுத்தப்படுகின்றன என்பதை அறியுங்கள். நீங்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கூட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னை இவர் பாதுகாப்பார், என்னை அவர் பாதுகாப்பார், நிச்சயமாக கிடையாது. அவருடைய பாதுகாப்புக்கு அவருடைய உலகம், உங்களுடைய பாதுகாப்புக்கு உங்களுடைய உலகம், நம்முடைய பாதுகாப்புக்கு நம் இறைவன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியுடைய பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருடைய கணக்கு வழக்கையும் அவன் பொறுப்பேற்றுக் கொள்வது மிகச் சிறந்தவன். அவனுடைய கணக்கு வழக்கிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிறப்பான வாழ்க்கைக்காக என்று திரும்பங்கள் உங்களுடைய ஆன்மாவின் பக்கம். மனிதர்கள் வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள், உங்களுடைய பூசாரிகளை பின்பற்றாதீர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் என்றால் யாரும் தெரியாது, இறைவன் என்றால் யாரும் தெரியாது, கடவுள் என்றால் யாரும் தெரியாது. குருக்களையும் பூசாரிமார்களையும் பாதிரிமார்களையும் இமாம்களையும் பின்பற்றக்கூடாது. உங்களுடைய இறைவனை நேரடியாக நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய இறைவனாக இருக்கின்றான், உங்களுடைய உள்ளத்தோடு கலந்துவிட்டான். யாருடைய வழிமுறையும் கூடாது. என் இறைவன் எனக்கு அறிவித்தால் தவிர அல்லாஹ்வின் வழிமுறைதான் உறுதியான வழிமுறையாக இருக்கின்றது. அங்கு என்னுடைய ஆன்மாவை நான் தங்குகின்றேன். உங்களுக்காக கற்பிக்கப்படுகின்றது ஆன்மாவை மறந்துவிட்டோம் என்ன என்பதை, உங்களுக்காக கற்பிக்கப்படுகிறது ஆன்மா என்று உண்டு என்பதை. அந்த ஆன்மாவில் உங்களுக்கு ஒளி கலந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒளியானது வழியாக இருக்கின்றது. அந்த வழி இறைவனுடைய அருளான வார்த்தையாக, நல்வார்த்தையாக இருக்கின்றது. அந்த நல்வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை கற்பனை என்று கொள்ளாதீர்கள், மறுநாள் கிடையாது என்று கொள்ளாதீர்கள். என்னுடைய அறிவு கூறுகின்றது, நான் மடிந்து போவேன். ஏதோ கற்பனையாக இருக்கின்றது, ஏதோ உடலாக இருக்கின்றது. நல்ல வார்த்தையாக உடலல் சுகமாகுங்கள் என்று நல்ல வார்த்தையாக உடலல். நீ கெட்டுப்போய்விட்டாய், ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறக்கூடிய இந்த மனிதனுடைய இயலாமையை இறைவனுடைய இயலாமையாக ஆக்கிக்கொண்டீர்களா? அப்படியென்றால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் உங்களுடைய வாய்களால் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளத்தில் அவனுடைய பண்புகளையோ ஆற்றலையோ நாம் கொஞ்சம் கூட சீர்தூக்கி பார்க்காமல் நன்றி கெட்டவர்களாக மறந்துவிட்ட நிலையில் ஆகிவிட்டோம் என்பதுதான் பொருள். இந்த வாழ்க்கை என்று மாறுகின்றது. நமக்கு பூசாரிகளும் கிடையாது, முன்னோர்களுடைய வழிமுறைகளும் கூடாது. என் இறைவன் எதனை அறிவிக்கின்றாலோ அழகான செயலாக சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொண்டேன். இதற்காக என் மனமும் என்னுடைய உடலும் சீர்படுகின்றது. வானங்கள் பூமி இவற்றில் என்னுடைய வாழ்க்கை அமையுமானால் அவை அவ்வளவும் சீர்படுத்தப்படுகின்றன. என்னுடைய உலகம் தனியானது, உங்களுடைய உலகத்தோடு கலக்காதது. என்னுடைய நாள்பொழுது வேறு, உங்களுடைய நாள்பொழுது வேறு. எந்த மனிதனும் எனக்கும் என்னுடைய தேவைகளுக்கும் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் குறுக்கே மனிதனுடைய அறிவு வரக்கூடாது. மனிதனுடைய அறிவு தரங்கற்றது. என்றென்றும் வளர வேண்டும், என்றென்றும் அறைகுறை. இந்த அறைகுறை அறிவை கொண்டு நான் என் வாழ்க்கையை முழுமையாக நம்பிக்கை கொள்வதும், இந்த அறைகுறை அறிவை கொண்டு என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று என்னை நானே நம்பிக்கை கொள்வதும், நான் அறை கிணறு தாண்டியவன், படுபாதாளப்படி எனக்காக காத்திருக்கிறது என்று அறிய வேண்டும். அது வெறும் கற்பனை என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே நாங்கள் அதை உறுதியான நம்புபவர்கள் இல்லை என்று நீங்கள் கூறினீர்கள். ஒவ்வொருவரும் இன்றளவும் அதுதான் சுகமாக அது ஆக வேண்டிய வேலை பாருங்க, சொல்ல வேண்டியவங்கதான் சொல்லி அனுப்பிச்சிருங்க, நான் செத்து போயிட்டு இருக்கிறேன், பொண்ணுக்கள் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது இவ்விதமாக நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுதுதான் ஆன்மாவை விட்டுவிட்டு மனதில் வாழ்வதன் காரணமாக, மனதில் உள்ள குழப்பங்களில் வாழ்வதன் காரணமாக என்னுடைய எண்ணங்கள் இப்பொழுது பலவாறாக இருக்கின்றன. ஒரே ஒரு நன்மையான எண்ணத்திற்கு பதிலாக பல தீமைகள் அங்கு கலந்துவிட்டன, குழப்பங்கள் ஆகிவிட்டன. அந்த ஒவ்வொரு குழப்பமும் உங்களுக்கான தனி உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எதிராக உங்களுடைய தீமையெல்லாம் வெளியாக இருக்கின்றது. எந்த எண்ணத்தை எண்ணங்களாக சிதறித்தீர்களோ ஆன்மாவின் பக்கம் நிற்காமல் உங்களுடைய மனப்போக்குகளின் பிரகாரம் நீங்கள் எதனை அறிவாக கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அறிவு அலைகுறை அறிவு என்று தெரியும். அலை கிணறு தாண்டி கொண்டிருக்கின்றேன் என்று தெரியும். கீழே பார்த்தால் படு பாதாளம் இருக்கின்றது. என் இறைவனுடைய அனுமதி கொண்டு ஆன்மாவின் பக்கம் திரும்புவேனால் மீதி கிணறையும் தாண்ட முடியுமே தவிர உங்களுடைய அறிவை கொண்டு ஒரு காலம் கரையேற முடியாது என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் சரி, என்னுடைய குழப்பங்களின் காரணமாக ஒவ்வொரு சின்ன சின்ன குழப்பத்திற்கும் என்னுடைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. எதனை நான் மறந்து கொண்டிருக்கின்றேனோ அதனை உருவாக்க வேண்டும். தீமைக்கு தீமையும் நன்மைக்கு நன்மையும் விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறைவனுடைய வழி, அதில் மாற்றமும் இல்லை. உங்களுடைய மனதில் எப்பொழுது எதை கொண்டிருக்கின்றீர்களோ அது உருவாக இருக்கின்றது, உருவாகி கொண்டும் இருக்கின்றது. உங்களுடைய மனதில் எதனை கொண்டிருக்கின்றீர்களோ, இறைவனுடைய ஆன்மாவாக அந்த சிறப்பான வார்த்தையை அப்படி கொண்டிருக்கின்றீர்களோ அதனுடைய தன்மைக்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையும் அமைந்து கொண்டிருக்கின்றது. துன்பத்தோடு இன்பம் கலந்திருக்கின்றது. துன்பத்துடன் இன்பம் உங்களுக்கு கலந்துவிட்டது. இதில் எது உங்களுடையது என்றால் துன்பம் நீங்கள் சம்பாதித்தது, சுகம் என்பது இறைவனுடைய வாக்குகள் இன்னமும் வைத்திருக்கின்றீர்களே. நான் செத்துத்தான் போவேன் என்று கூறிய பிறகும் வாழ வேண்டும் என்ற நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அதன் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மருந்துகளோ மாத்திரைகளோ உங்களுடைய வழிமுறைகளோ உணவோ உங்களுடைய தண்ணீரோ காற்றோ நிச்சயமாக உங்களை வாழ வைக்கவில்லை. அந்த அண்டை வெளியிலிருந்து அந்த ஆன்மாவிலிருந்து உள்ள தனிப்பெரும் சக்தியின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் கூறுகின்றேன், என் மருந்துகளின் காரணமாக நான் 5 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், 10 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தவறு. மனதிலிருந்து உயருங்கள் ஆன்மாவின் பக்கம். அங்கு ஒரே ஒரு செய்தி தான், பல செய்திகள் இல்லை. எப்பொழுது ஒன்றுக்கு மேலான பல செய்திகள் இருக்கின்றனவோ, டாக்டரிடம் சென்றால் 5 வருடம் வாழலாம், 50-50 சான்ஸ் இருக்குது, 70-30% சான்ஸ் இருக்குது. சரி, 70% நான் செத்துப்பவன், 30% நான் உயிரோடு இருப்பேன், ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் எதில் இருக்கிறேன், 70 இருக்கிறான், 30 இருக்கிறான், நான் தெரியும். மாயையான வார்த்தைகளையும் கற்பனையான வார்த்தைகளையும் ஏமாற்று வார்த்தைகளையும் கொண்டிருப்பது இந்த மருத்துவம் என்பதை ஏன் நாம் அறிய தவறுகின்றோம்? எப்படி நாம் மனிதனை நம்பினோம்? உயிர் வாழ்க்கைக்கு உயிரை படைத்தவர்கள் இவர்களா, உயிரை பற்றி தெரிந்தவர்கள் இவர்களா? யாருக்கு தெரியும் என்று கேட்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக. உயிரை படைப்பவன் இறைவன் ஒருவன் தான், மனிதர்களில் எவனும் இல்லை என்பதை. நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள், மனிதர்களிடம் செல்கின்றீர்கள், அவன் உங்களை சாகரிப்பதைத்தவர்கள் என்ன செய்வான் என்பதை நாம் ஏன் கவனிக்க தவறிவிட்டோம்? இது சாபக்கேடாக இருக்கின்றது, சமுதாயத்தின் சாபக்கேடாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைவருடைய சமுதாயமும் இன்னும் வரக்கூடிய வம்சங்களும் இந்த வகையில் சாபக்கேட்டுக்கு உள்ளாகி மனிதன் கைகளால் சீரடைந்து சாகரை தேவர் வழியில்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. நான் இப்பொழுது அவ்விதமாக அல்ல. உலகமே அடைந்தாலும் சரி, என்னுடைய இறைவன் என்னுடைய ஆன்மாவோடு கலந்திருக்கும் பொழுது அவனுடைய ரூகோடு நான் கலந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுடைய வழியில் எந்த மாற்றமும் இல்லை. அவனுடைய வாக்கு நிறைவேறக்கூடியதுதான், ஆகுக என்ற மாற்றத்தில் ஆகிடக்கூடியதுதான். இந்த வாக்கின் மீது நான் நிலைத்திருக்க வேண்டும். இன்று முதலாக, இப்பொழுது முதலாக, இந்த நிமிஷம் முதலாக என் இறைவனை நான் எதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், அதை உண்மையாக்கிக் கொண்டிருவேன் என்று கேளுங்கள். நான் சொன்னதையெல்லாம் மீண்டும் நினைவு கொண்ட வேண்டும் அவசியம் இல்லை. எதனை நான் கேட்டுக்கொண்டேனோ, எதனை என் மனம் அங்கீகரித்துக் கொண்டதோ, அந்த உண்மையின் பக்கம் நிரந்தரமாக சிறப்பான வாழ்க்கைக்காக நீ என்னை வாழவே இறைவனை உன்னிடம் படித்து விட்டேன். நான் மீண்டும் நினைவு கொண்டுள்ளதற்கில்லை, ஆனால் சரியாகத்தான் இருக்கின்றது, ஏற்றுக்கொண்டேன். இணையும் அல்லாஹனுடைய வாக்குகளை நான் புறக்கணிப்போனில்லை, அலட்சியப்படுத்துவோனில்லை, ஏளனம் செய்வோனில்லை. என்னுடைய தீமைகள் எல்லாம், என்னுடைய குழப்பங்கள், ஒரு எண்ணத்தை நான் சிதைத்து பல எண்ணங்களாக நான் ஆக்கிக் கொண்ட பிறகு இதில் எதில் நான் எடுத்திருக்கின்றனோ அதனுடைய கேடுகள் எனக்காக வானங்களிலும் பூமியிலும் நிகழ இருக்கின்றன. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் பிரதிபலன்கள். நீங்கள் செய்வதில்லை, அது உருவாகும். இறைவனுடைய ஆணையைகள் எவ்விதமாக படைக்கப்பட்டதோ அவ்விதமாகவே அவர்கள் செய்த தீமையெல்லாம் அவர்களுக்கு வெளியாகும். இதுவரையில் தங்களுடைய அறிவை கொண்டு ஆன்மாவிலிருந்து வந்த செய்தியை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களே, அந்த பரிகாசம் அவர்களை சுழ்ந்து கொள்ளும். அந்த நாள் அவர்கள் தப்பிக்க முடியாத நாள். அந்த நாளில் அவர்கள் நம்பிக்கைக்குரியதாக கொள்வதன் காரணமாக எந்த நன்மையும் அவர்கள் அடையப் போவதில்லை. அந்த நாள் தான் நீங்கள் இறைவனை சந்திக்கக்கூடிய நாள், அவனுடைய வாக்குகளை சந்திக்கக்கூடிய நாள். அந்த நாள் உண்மையானது, அதிலிருந்து தற்போது எவரும் இல்லை. அந்த நாளில் நீங்கள் எவ்வளவு கதிர் அடைத்தாலும் சரி, மரணத்தை பார்த்த பிறகு நம்பிக்கை கொள்வது உங்களுக்கு எந்த பலனும் முடிக்காது என்பதையும் தெரிந்து கொள்வோமாக. அதற்கு முன்பாக உங்களுக்கு எச்சரிக்கைகள், பல எச்சரிக்கைகள். இப்பொழுதும் சரி, நன்மையும் தீமையும் சமமாகாது. நீங்கள் தீமையை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், தீமையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள், நன்மையை விரும்புகின்றீர்கள். இந்த இரண்டிலும் சேர்த்தான் தீமையும் நன்மையும் கலந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஏதோ ஆறுதல் இருக்கின்றது. அவ்வளவுதான், நாளைய வாழ்க்கை நல்லபடியாக விடியும் என்று நான் நினைக்கின்றேன். இதெல்லாம் ஆன்மாவிலிருந்த செய்திகளை நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அல்லது இறைவன் தன்புறத்திலிருந்தல்ல ஒரு கருணையை கொண்டு உங்களை நம்ப செய்கின்ற நீங்கள் அறியாமலேயே பிறகு இந்த நம்பிக்கைக்காக வேண்டி, இந்த அனுமதிக்காக வேண்டி அகிலங்கள் உங்களுக்காக பணிந்துரைகின்றன. உங்களுக்கான தூய்மையான காற்றையும் சுவாசத்தையும் கொண்டு உங்களை சுகமாக்கிக் கொண்டிருக்கின்றன. நம்பிக்கையை உறுதியாக மனிதர்களிடமிருந்து, அவர்களுடைய அறிவிடமிருந்து, அவர்களுடைய போக்குகளிலிருந்து, அவர்களுடைய கற்பனைகளிலிருந்து விலக்கிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது அது இறைவனுடைய வார்த்தை, பல வார்த்தைகள் அந்த ஒரு செய்திக்கு பல செய்திகளாக ஆகும் பொழுது அவ்வளவும் கேடுகள். இந்த கேடுகளை நான் பணிந்து கொள்ளும் பொழுது அவ்வளவு நிலைப்பாடுகள் மாறுகின்றன. அந்த கேடுகளை உருவாக்கும் விதமாக என்னுடைய மனதை நான் ஆன்மாவின் பக்கம் திருப்பிவிட்டேன். என்னுடைய மனதை இதுவரையில் புறப்படன்களின் பக்கம், கண்களின் பக்கம், காதுகளின் பக்கம் எதெல்லாம் கேட்டேனோ அவையெல்லாம் உண்மைதானோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை விடுபட ஆரம்பிக்கின்றது. உங்களுடைய அந்த நாள் வருவதற்கு முன்பாக, இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பாக, இப்பொழுது நாம் 45 அத்தியாயம் 34 வசனம், இன்னும் நீங்கள் உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்று உங்களுடைய சிதைக்கப்பட்ட எண்ணங்களின் காரணமாக ஆன்மாவிலிருந்து வந்த ஒரு செய்தியை பல துண்டங்களாக ஆக்கி பிறகு நம்பவும் ஆரம்பித்தோமே, அந்த நாள் இறைவனை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நான் என்ன, யாருக்கு என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இறைவன் என்னை இவ்வளவு சந்திக்கின்றான் என்று இறைவனை நேரடியாக பார்த்து நேரடியாக நீங்கள் அவனை கேள்வி கேட்பதை போன்று கேட்கக்கூடிய அந்த நாள். அந்த நாளில் நான் இறைவன் இல்லை, இருந்தாலும் இறைவன் உண்டு என்பதை நிரூபிக்கும் விதமாக என் இறைவனை எனக்கு ஏன் இந்த கேடுகளை எனக்கு அமைத்தா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் ஆகிவிடுவோம். அந்த நாளில் இறைவனுடைய கேட்பனாக இல்லை, என் முன் பேசாதீர்கள் நகர்ந்துவிடுங்கள் என்று கூறக்கூடியதுதான் அந்த நாள். என் முன்பாக எனக்கு எதிராக வாக்குவாதம் செய்ய வேண்டாம், உங்களுடைய அறிவை நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். நீண்ட காலம் கொடுக்கப்பட்டது நீங்கள் திருந்துவதற்காக வேண்டி. ஒவ்வொரு முறையும் என்னுடைய அத்தாட்சிகள் வந்தன, அவற்றை நீங்கள் அலட்சியப்படுத்தினீர்கள், பரிகாசம் செய்தீர்கள். அந்த பரிகாசம் சுழ்ந்து கொண்டது, இறுதி வரையில் நீங்கள் திறந்தவில்லை. இப்பொழுது நீங்கள் பாவனுக்கு கேட்டால் நிச்சயமாக அந்த பாவம் மன்னிக்கப்பட முடியாது என்பதை அறிந்து கொண்டீர்கள். அந்த நாள் வருவதற்கு முன்பாக, இறைவனை சந்திக்கின்ற நாள் வருவதற்கு முன்பாக ஏன் இந்த நிலை என்றால், அந்த அத்தாட்சிகளை நீங்கள் ஏளனமாக எடுத்துக்கொண்டீர்கள். இன்றைய தினம் இறைவன் உங்களை மறந்துவிட்டான். அந்த நாள் வருவதற்கு முன்பாக இப்பொழுதும் சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ளுங்கள். வறுமை நீங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏது என்ற கேள்வி வேண்டாம். எப்படி ஏது என்பதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? விடுவில்லாத நிலையில், முடிவில்லாத நிலையில், குழப்பமான நிலையில். என்னுடைய வறுமை நீங்க வேண்டும், என்னுடைய தீமைகள் நீங்க வேண்டும், நோயும் நொடியும் நீங்க வேண்டும் என்பதை இன்று உங்கள் இறைவன் உங்களிடம் மதிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் யாவற்றின் மீதும் சக்தி படைத்தவன். மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த இறைவனுடைய வாக்குகள் இப்பொழுது நிறைவேறுகின்றன. இன்னும் நாம் மரணத்தை எட்டவில்லை. எச்சரிக்கையோடு நல்லுபதேசங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நான் ஆன்மாவின் பக்கம் திரும்புகின்றேன். அகிலங்களின் மீது ஆட்சி புரிய வேண்டும் எனக்கென்று வானங்களும் பூமியும் தனி அகிலம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாரொருவரும் கூட்டாக வாடவில்லை. நாம் மந்தைகளாக இருந்தால் ஒரே உலகம் ஒரே வானம். மனிதனாக இருந்தால் அவனவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒவ்வொருடைய நாளும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான நாள். என்னுடைய பொழுது வேறு, உன்னுடைய பொழுது வேறு, எனக்கு எப்படி விடியும் என்று தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கை இருண்டுவிட்டது. பல விதங்களில் நீங்கள் பேசுவீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அகிலங்கள் என்பதற்கு இது போதுமான சாட்சியமாக இருக்கும். எனவே உங்களுடைய இறுதியான தங்குமிடமாக நரக வேதனையில் அமைந்துள்ள வேண்டாம், சொர்க்க பூங்காவில் வாழக்கூடிய அந்த பகுதி பக்கம் என்று திரும்புகள். நிச்சயமாக நாம் உண்மையையே கூறினோம். செவியேற்றுக் கொண்டதும் உண்மைதான். அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையை இறைவன் உங்களுக்கு கொண்டு வந்ததற்காகவும், அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காகவும், இது சத்தியம்தான் என்பதை நீங்கள் உணரக்கூடிய அந்த தகுதி நீங்கள் இன்னும் இருப்பதற்காகவும் இருப்பதன் காரணமாகவும் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு இறைவனுடைய ஆற்றல் மிக்க மாபெரும் அந்த ஆன்மாவில் தங்கக்கூடிய, விசாலமான பாதையில் தங்கக்கூடிய, அண்டை வெளியில் நின்றக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களுக்காக அமைப்பான். என் இறைவனே, என் பாவங்களை மன்னித்து என்னை இந்த ஆன்மாவில் உன்னுடைய ரூகுவில் என்னை வரவேற்பாயாக. அகிலங்களின் மீது என்னை ஆச்சரியத்தினை நினைத்துவாயாக என்று உங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொள்வீர்களாக. இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும்.